ಕ್ಷೀರಂ ಶಕ್ಕರಯೇವ ಯದ್ವಿಹಿತಯ ಸಾಭಿಕ್ಯಯ ವ್ಯಾಕ್ಯಯ ಶ್ರೀಗೋದಾ ಗುರುಭಾರತೀ ಸುಮಹಿತಾ ಪುಷ್ಣಾತಿ ಸಾಮಾಧುರೀಂ ತಸ್ಯ ಶ್ರೀಪದಪದ್ಮಯುಗ್ಮಮನಿಶಂ ಕಾಂತೋಪಯಂತುರ್ಮುನೇಃ ಸ್ಮಾರಂ ಸ್ಮಾರಮಹಂ ವಿಧೂತಧುರಿತೋ ಯಾಯಾಮನಾಯಾಸತಃ ಶ್ರೀಮತ್ಯೈ ವಿಷ್ಣುಚಿತ್ತಾರ್ಯಮನೋನಂದನ ಹೇತವೇ ನಂದನಂದನ ಸುಂದರ್ಯೈ ಗೋದಾಯೈ ನಿತ್ಯಮಂಗಳಂ ಶ್ರೀಮತೇ ರಮ್ಯಜಾ ಮಾತೃಮುನೀಂದ್ರಾಯ ಮಹಾತ್ಮನೇ ಶ್ರೀರಂಗವಾಸಿನೇ ಭೂಯಾತ್ ನಿತ್ಯಶ್ರೀರ್ನಿತ್ಯಮಂಗಳಂ. ಆಯ್ತಾ, ಅಂಡಕುಲತ್ತಿಕ್ಕು ಅಧಿಪತಿಯಾಗಿ ಅಂಡಂಗಳಕ್ಕೆಲ್ಲ ಎಂಬೆರುಮಾನ್ ತಲೈವನಾಗ ಆಗಿ ಅಸುರ ಕೂಟ್ಟಂಗಳೆಯೆಲ್ಲ ಅನಾಯಾಸಮಾಗ ಕಳೆಯಿಂದ ಅವಲೀಲೆಯಾಗ ಕೊಂಡ ಕಿಳ್ಳಿಕ್ಕಳೈಂದಾನೈ ಎನ್ನು ತೆರಿವಿತ್ತಾಳೆ ಕೊಲ್ಲಾ ಅರಕ್ಕಣೈ ಕಿಳ್ಳಿಕ್ಕಳೈಂದಾನೈ ಎನ್ನು ಆಂಡಾಳ್ ತನ್ನುಡೈ திருப்பாவையிலே தெரிவித்தாளே. அதே போல இவ்விடத்தில பெரியாழ்வார் எடுத்து களைந்தா என்ன அனாயாசமாக அசுரர்களை எல்லாம் அழித்தான்னு தெரிவிக்கிறார். அவன்தான் ரிஷிகேசனாக இருக்கிறான். இருடிகேசன் தனக்கு ரிஷிகேசன் சொன்னான். ரிஷிகங்கள் என்ன இந்த இந்திரியங்களுக்கு பெயர், செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்றோமே இந்த இந்திரியங்களுக்கு ரிஷிகாணி ரிஷிகங்கள் என்ன பெயர். அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கிறான் எம்பெருமான், தலைவனாக இருக்கிறான். அதெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு? என்னால் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. இருடிகேசன் தனக்கு தொண்டக்குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி. அதற்கு மேல தொண்டக்குலத்திலே இவர்கள் வந்து சேர்ந்தார்கள். தொண்டக்குலம் என்று சொன்னால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய குலம், ஐஸ்வர்யார்த்திகளாக இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுதோ தொண்டக்குலத்துக்கு, அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய குலத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்து பண்ண வேண்டியது என்ன? அறப்பெரியவன் அறப்பெரியவன் எம்பெருமான்னு சொன்னா நாம் அவனுக்கு சேஷின்னு, அதாவது எம்பெருமான் சேஷி நாம் அவனுக்கு சேஷபூதன் என்று சொன்னால் பண்ண வேண்டிய காரியம் என்ன? உடனே காலில் விழ வேண்டித்தான். தலைவன் தலைவன் சொன்னா வெறும சொல்லிட்டு இருப்பாளா? கீழே விழ வேண்டும், அவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவனுடைய திருவடித்தாமரைகளை பாட வேண்டும். பார்க்கடலுள் பையத்துழின்ன பரமன்னு ஆண்டாளுடைய பாசுரம் திருப்பாவையிலே. பரமன்னா இவனை காட்டிலும் மேம்பட்டவன் கிடையவே கிடையாது. திருப்பார்கடல சைனித்திருக்கிறானே எம்பெருமான், அவன்தான் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன், அறப்பெரியவன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? உடனே அடியை பாட வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் திருப்பாவையிலே பரமன் அடிபாடி என்று தெரிவித்தாள் என்று பார்க்கிறோம். அதே போல இவ்விடத்தில பெரியாழ்வார் தொண்டக்குலத்தில் உள்ளீர் வந்து அடி தொழுது எம்பெருமானுடைய அடியை தொழ வேண்டும் என்று தெரிவித்தார். அடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி, அதற்கு மேல ஒன்னல்ல ரெண்டல்ல, ஆயிரக்கணக்கான நாமங்கள், சகசிர நாமங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆயிர நாமங்களும் பரமபோக்யமாக இருக்கக்கூடியது. அந்த நாமங்களையெல்லாம் வாயினாலே சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து முன்பு இருக்கக்கூடிய குலம், அதாவது முன்னாடி எப்படி இருந்தா ஐஸ்வர்யார்த்திகளாக இருந்தார்கள், ஐஸ்வர்யம் வேணும் பணங்காசு வேணும்னு எம்பெருமானிடத்திலே சொன்னார்கள். அதை தவிர்ந்து இப்பொழுதோ தொண்டக்குலத்திலே வந்து சேர்ந்தீர்கள், அதனாலே எம்பெருமானுடைய அடியை தொழுது ஆயிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பண்ண வேண்டிய காரியம் என்ன? என்னால் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே, என்ன பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்ன? ஐஸ்வர்யார்த்திகளை ஐந்தாவது பாசுரத்திலே அழைக்கிறார் சுவாமி பெரியாழ்வர். அதற்கு மேல ஐஸ்வர்யார்த்திகள் சங்கதரானார்கள், அதாவது வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் எப்படி வந்தார்கள்? எம்பெருமானிடத்துல ஐஸ்வர்யத்தை கேட்டுண்டே போனோம். அந்த ஐஸ்வர்யத்தையும் எம்பெருமான் கொடுத்தான். கொடுத்துட்டு மெது மெதுவே தன் பக்கத்திலே அவர்களை இழுத்தான், இசைவித்தான் அந்த எம்பெருமான் என்பதை ஆனந்தமாக சொல்லிக்கொண்டு ஐஸ்வர்யார்த்திகள் பெரியாழ்வாருடைய திரளுக்கு கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை எட்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி பெரியாழ்வார். எதை போலேன்னா சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்திலே எட்டாம் திருவாய்மொழியிலே தெரிவித்தார். இசவித்தன் நயுந்தாளினை கீழ் இருத்தும் அம்மானே, எம்பெருமானே இத்தன்னால் நான் எப்படி இருந்தேன்னா உன்னுடைய கோஷ்டியிலே சேரமாட்டேன் சேரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட என்னை திருத்தி உன்னிடத்திலே ஈடுபடுத்தி என்னை இசைவித்து உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே, இத்தன்னால் உன்னுடைய திருவடி தாமரைகள் கீழே இருக்க மாட்டேன்னு சொன்ன என்னை இசைவித்து உன்னுடைய திருவடி வாரத்திலேயே இருக்கும்படியாக பண்ணினாயே அம்மானே, சுவாமியே என்ன கொண்டாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய் மொழியில. அதே போல இவ்விடத்திலே ஐஸ்வர்யார்த்திகள் எம்பெருமானிடத்தில் ஐஸ்வர்யம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய அந்த ஆசையை கிணங்க எம்பெருமான் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தான். அதற்கு மேலே மெதுமெதுவே தன் பக்கலிலே அவர்களை இழுத்தான் என்பதை தெரிவிக்கிறார் இந்த எட்டாவது பாசுரத்திலே. நெய்யிட நல்லதோரு சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோரு சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்லா பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. என்ன ஐஸ்வர்யார்த்திகள் அவர்கள் சங்கத்தரான பிரகாரத்தை அதாவது வந்து சேர்ந்த விதத்தை தெரிவிக்கிறார் சுவாமி பெரியாழ்வார் இந்த பாசுரத்தில். அவர்கள் எம்பெருமான என்ன சொல்லிட்டு வந்தா நெய்யிட நல்லதோர் சோறும் என்ன அவர்கள் சோத்தை அபேட்சித்து வந்தார்கள். நெய்யிடை நல்லதோர் சோறுன்னு தெரிவித்தார் இவ்விடத்திலே சுவாமி பெரியாழ்வார். என்ன அர்த்தம்னா நெய்யிக்கு நடுநடுவிலே சோறு இருக்கணும், நெய் நிறைய இருக்கணும். உடனே பெய்து முழங்க வழிவாரான்னு ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே தெரிவித்தாலே அந்த பிரகாரம் நிறைய நெய் இருக்கணும், அது நடுநடுவிலே சோறு அகப்படும்படியாக இருக்க வேண்டும். இதனாலே பிரார்த்திக்கப்பட்டது என்ன என்னால் தாரகத்தையும் அபேட்சித்தார்கள், அதற்கு மேலே போஷகத்தையும் அபேட்சித்தார்கள். தாரகமாக இருக்கக்கூடியது சோறு, அதற்கு மேலே போஷகமாக இருக்கக்கூடியது நெய். அந்த நெய்யிடை நல்லதோரு சோறு, அதற்கு மேல நல்லதோரு சோறுன்னு இவ்விடத்திலே தெரிவித்தாரு. எதனால இப்படி சொன்னார் என்னால் அது அத்விதீயமாக இருக்கக்கூடிய சோறு, அதை போல மற்றொரு சோறு கிடையவே கிடையாது. அப்படி என்ன அத்விதீயமான சோறு என்னால் அதற்கு பாவனத்துவமும் உண்டு போக்யத்துவமும் உண்டு. போக்யம்னா நல்ல ரசமா இருக்கு, சாப்பிடறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. அதே சமயத்தில் பாவனத்துவம் என்று சொன்னால் பரிசுத்தியோட கூடி இருக்கிறது. இதை போல நாம் லோகத்திலே அன்னத்தை பார்க்க முடியாது. லோகத்திலே பொதுவா பாவனத்துவம் இருக்குன்னா போக்யத்துவம் இல்லை. ஆனா பரிசுத்தமாக சமைக்கப்பட்ட உணவுன்னு சொன்னா அது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு, அது அவ்வளவு ரசமாக இருக்காது. ஆனா இதைத்தான் நாம் லோகத்திலே பார்க்கிறோம். அதே சமயத்தில் நல்ல போக்யமா இருக்குன்னு சொன்னா அவ்விடத்துல பாவனத்துவம் இருக்கா என்பது சந்தேகம்தான். அது பரிசுத்தமான அன்னமா என்பது லோகத்திலே சந்தேகம்தான். ஆனால் இவ்விடத்தில நல்லதோரு சோறுன்னு சொன்னா அதற்கு பரிசுத்தியும் உண்டு, அதே போல அது போக்யமாகவும் இருக்கிறது. அப்படி என்ன பரிசுத்தி? இதை போல ஒரு சோறு யாராவது இட்டார்களா என்னால் சுவாமி புள்ளலோகாச்சாரியர் தம்முடைய ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்திலே மடி தடவாத சோறு என்ன விதுராழ்வான காலத்திலே கண்ணபிரானுக்கு இட்ட விதுரகா அன்னம் உபாகரத்து என்று நாம் ஸ்லோகத்திலே பார்க்கிறோம். அந்த விதுரன் இட்ட சோத்தை மடி தடவாத சோறு என்று தெரிவிக்கிறார். விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணமந்திச்சா என்ன எம்பெருமான காலத்திலே மிகவும் உகந்து அந்த சோத்தை ஏத்துக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். சோத்திலே சுத்தியும் இருந்தது, அதே போல பரம போக்யமாகவும் இருந்தது. என்ன சுத்தின்னா அகங்காரம் இல்லாமல் இடப்பட்ட சோறு, நான் இட்டேன் என்கிற எண்ணம் இல்லாமல் எம்பெருமானுக்கு அவனுக்கேயாக இடப்பட்ட சோறு என்ன தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். துரியோதனன் இருந்தான், அவன் அபிமானித்திருந்தான். எதனாலே அவனுக்கு அபிமானம், எதனாலே அகங்காரம்னா நம்ம போல செல்வந்தர்கள் லோகத்திலே உண்டோ என்கிற அபிமானத்தோட கூடியிருந்தான். ஐஸ்வர்ய செருக்கு துரியோதனனுக்கு இருந்தது. அதற்கு மேலே பீஷ்மரை எடுத்துக் கொள்வோமேயானால் ஞானத்தினாலே அவருக்கு செருக்கிருந்தது. துரோணத்தை எடுத்துக் கொள்வோமேயானால் வர்ணத்தினாலே அவருக்கு செருக்கிருந்தது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது விதுராழ்வான் இடத்திலே. அந்த விதுராழ்வான் மடி தடவாத சோத்தை கண்ணன் எம்பெருமானுக்கு இட்டான், அதை உகந்து ஏற்றுக்கொண்டான் அக்காலத்திலே கண்ணன் எம்பெருமான். அதைத்தான் இவ்விடத்திலே நல்லதோர் சோறுன்னு தெரிவித்தார் பெரியாழ்வார். அந்த சோத்தை பொழுது எம்பெருமான் யாருக்கு கொடுத்தான் என்னால் இந்த ஐஸ்வர்யார்த்திகளுக்கு கொடுத்தான். எம்பெருமானிடத்தில் ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்பட்டார்களே அவர்களுக்கு நல்லதோர் சோத்தை கொடுத்தான். பாவனத்துவத்தோடேயும் போக்யத்தையோடேயும் கூடின சோத்தை ஐஸ்வர்யார்த்திகளுக்கு எம்பெருமான் கொடுத்தான் என்ன ஐஸ்வர்யார்த்திகள் இப்பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் நியதமும் அனவரதமும் கொடுக்கிறான் அந்த எம்பெருமான். எப்போதும் இந்த சோத்தை இடுகிறான். நாஸ்திகர்கள்லாம் இருக்கா, எத்தனையோ பேர்கள் எம்பெருமானிட்ட சோத்தை நன்றாக புஜித்து கொஞ்சம் கூட கிருத்தஜதையே இல்லாமல் ஆங்கிலத்தில் கிராட்டிடியூட்னு சொல்றோமே, இந்த கிராட்டிடியூடே இல்லாமல் எம்பெருமானை வைக்கிறார்கள், எம்பெருமானே இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கும் கூட எம்பெருமான் மறுபடியும் அந்த சோத்தை இடுகிறான். அதைத்தான் இவ்விடத்திலே நியதமும் என்று தெரிவித்தார் என்று ஒரு அர்த்தம் காட்டினார். நியதமும்னா எப்போதும் கொடுக்கிறான். எதை கொடுக்கிறான்? எப்போதும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான். அந்த ஐஸ்வர்யத்தையே எப்போதும் கொடுக்கிறான். எம்பெருமானே கொடுத்தாலும் எம்பெருமான் ஒரு சமயத்திலே இந்த ஐஸ்வர்யாத்திக்கு ஐஸ்வர்யத்தை பணங்காச கொடுத்தாலும் அந்த ஐஸ்வர்யம் அதுவும் நிலை இல்லாமல் தான் இருக்கு. எம்பெருமானே கொடுத்தாலும் அந்த ஐஸ்வர்யம் அஸ்திரமாகத்தான் இருக்கிறது. ஸ்திரமா இருக்கோ? கிடையவே கிடையாது. அதனால எம்பெருமான் மறுபடியும் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான். அதைத்தான் நியதமும் என் இவ்விடத்திலே காட்டினார். ஆக நியதமும்னா எப்போதும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான்னு ஒரு அர்த்தம். அல்லது நாஸ்திகர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு எம்பெருமான் மறுபடியும் சோத்தை இடுகிறான் என்ன மற்றொரு அர்த்தம். இதனாலே எம்பெருமானுடைய ஔதாரியத்தை பத்தி கொண்டாடி இவர்கள் தெரிவிக்கிறார்கள். நியதமும் அத்தாணி சேவகமும், அதற்கு மேலே அத்தாணி சேவகம் எம்பெருமானை விட்டு பிரியாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது. அதற்கு மேலே முதல்ல தாரக போஷகங்களை பிரார்த்தித்தார்கள், அதை கொடுத்தான் எம்பெருமான். நல்லதோர் சோத்தை கொடுத்தான், மெய்யிட நல்லதோர் சோத்தை கொடுத்தான். அதற்கு மேலே போக்யங்களாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எம்பெருமான் கொடுக்கிறான் என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஐஸ்வர்யார்த்திகள். கையடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும். கை அடைக்காயும், அடைக்காயின்னு சொன்னா வெத்தலைப்பாக்கு, அந்த வெத்தலைப்பாக்க கையினாலே கொடுக்கிறான் எம்பெருமான். கௌரவம் தோத்த தெரிவிக்கிறார்கள். எதனாலே கையடைக்காயும்னு தெரிவிக்கிறார்கள்? நாள் பெரிய பெரிய ததியாராதனம், அதற்கெல்லாம் நாம் போகிறோம். எத்தனையோ பாகவதர்களை ஆராதிக்கிறார்கள், அவ்விடத்தில சாப்பாடு போடுகிறார்கள். அவ்விடத்தில எல்லாம் இந்த ததியாராதனை முடிஞ்ச உடனே இந்த ததியாராதனை பண்ணக்கூடிய எஜமானர் அவர் விசேஷமாக பஞ்சாதியெல்லாம் சொல்லி தம்முடைய திருக்கையினாலேயே அடைக்காய் அந்த வெத்தலை பாக்கு சம்பாவனை எல்லாம் கொடுக்கிற. ததியாராதனை பண்ணும் பொழுது அந்த போஜனத்தை இவர் போடணும்ன்ற நிர்பந்தம் கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் தடிகை எல்லாம் சாதிக்கிறார்கள். ஆனா அந்த அடைக்காய் கொடுக்கும் காலத்தில, வெத்தலை பாக்கு சம்பாவனை கொடுக்கும் காலத்தில யார் எஜமானனாக இருக்கிறாரோ, யார் அந்த ததியாராதனையை பண்ணுகிறாரோ, அவரே வந்து கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் விசேஷமாக பஞ்சாதி எல்லாம் சொல்லி வேதத்திலிருந்து வாக்கியங்களை எல்லாம் தெரிவித்து கொடுக்கிறார்கள்னு பார்க்கிறோமோ இல்லையோ. அதைத்தான் இவ்விடத்திலே கையடைக்காயும் என்ன எம்பெருமான் தன்னுடைய திருக்கையாலே கொடுத்ததை கௌரவம் தோத்த இவ்விடத்திலே கையடைக்காயும்னு தெரிவிக்கிறார். கையடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும். அதற்கு மேல விசேஷமான ஆபரணங்கள், கழுத்துக்கு நல்ல அடியல், கழுத்துக்கு பூனொடு, காதுக்கு குண்டலம், காதுக்கு குண்டலங்கள், இதெல்லாம் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்ன ஐஸ்வர்யார்த்திகள் நினைக்கிறார்கள். எதனாலே அலங்காரம்னா மத்தவேர் வாது பொறாமப்படணும் அப்படின்றதுக்காக இவர்கள் அலங்காரத்தை ஆசைப்படுகிறார்கள். அந்த அலங்காரத்துக்கு வேண்டிய ஆபரணங்களை எம்பெருமான் கொடுக்கிறான். போல கொடுத்தது உண்டோன்னா காலத்திலே ஸ்ரீராமாயணத்திலே நடந்த ஒரு விற்த்தாந்தத்தை எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீராமாயணத்தில சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றான், ராவணனை கொன்றான், விஜய ராகவனாக திரும்பி வந்தான். அவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, முடிசூட்டு விழா நடந்தது. இந்த விற்த்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுதோ பட்டாபிஷேகத்துக்கு எல்லா தேவதைகளும் வந்து சேர்ந்தார்கள். பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, தேவேந்திரன் என்ன, எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். அந்த பட்டாபிஷேகத்திலே தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அவன் ஒரு ஹாரத்தை கொடுத்தான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ராமபிரானுக்கு. அந்த ஹாரத்தை வாங்கின்றான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். உடனே சீதாபிராட்டியினுடைய திருக்கைகளிலே அந்த ஹாரத்தை சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் கொடுத்தான். அதை வாங்கின்றா சீதாபிராட்டி. வாங்கிண்டு என்ன பண்ணினான்னா ஒரு கண்ணினாலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான பார்த்தா, மற்றொரு கண்ணால இந்த திருவடி ஹனுமான், அந்த ஹனுமானை பார்த்தா. லோகத்தில இப்படி ஒரு மனைவியானவள் கணவனை ஒரு கண்ணாலேயும், அதே சமயத்துல ஒரு குரங்க மற்றொரு கண்ணாலேயும் பார்த்தா இந்த கணவனுக்கு கோபம் வந்துடும். என்னடி ஒரு கண்ணால என்ன பார்க்கிற, இன்னொரு கண்ணால குரங்க பார்க்கிற, நானும் அந்த குரங்கும் சமம்னு சொல்றாயா அப்படின்னு இவருக்கு கோபம் வந்துடும். ஆனா சக்கரவர்த்தி திருமன் ராமபிரான் அவனுக்கு கோபம் எல்லாம் வரல. அவனுக்கு நன்னா தெரியும் பிரேட்சித ஜாஸ்து கோசலாக என்ன, சீதையனுடைய பார்வை, அந்த பார்வையை பார்த்தே அவள் மனசிலே ஓடக்கூடிய எண்ணம் என்ன, நினைவு என்ன, அதை நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். அவன் புரிந்து கொண்டான், சீதா பிராட்டி இந்த ஹாரத்தை ஹனுமானுக்கு கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறான் அப்படின்றத புரிந்து கொண்டான். உடனே அவன் சீதையை பார்த்து வார்த்தை சொன்னான், அடியார்களுடைய ஏத்தம் அறிந்து, அதாவது எம்பெருமானுடைய பக்தர்கள் அவர்களுக்கு அடியார்கள்னு பேரு, அவர்களுடைய பெருமையை தெரிந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சௌபாகியவதி நீ உறுத்திதானே என்ன சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் சீதையை பார்த்து தெரிவித்தான். சொன்ன உடனே சீதை சொன்னா, என்னதா இருந்தாலும் தேவரீருடைய திருவுள்ளம் இசைவு இருந்தாத்தானே அடியனால கொடுக்க முடியும், என்ன சீதா பிராட்டிக்கும் ராமபிராட்டிக்கும் சம்வாதமாக இரண்டு பேரும் சேர்ந்து இசைந்து ஹனுமானுக்கு திருவடிக்கு அந்த ஹாரத்தை கொடுத்தார்கள். எதுக்கா இத இவ்விடத்துல எடுத்து வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார், என்னால் எப்படி ராமனும் சீதையும் சேர்ந்து ஹாரத்தை ஹனுமானுக்கு இட்டார்களோ அனன்ய பிரயோஜனாக இருக்கக்கூடியவன் அந்த ஹனுமான், எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்க கூடியவன் அல்லன் அந்த ஹனுமான், அவனுக்கு கொடுத்தார்களோ அதே போல ஐஸ்வர்யாத்தியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எம்பெருமான் கழுத்துக்கு பூணூறு காதுக்கு குண்டலமும் என்ன எம்பெருமானே கொடுத்தான், ஆபரணங்களை கொடுத்தான் என இவ்விடத்துல ஐஸ்வர்யார்த்திகள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு மேலே மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்ன வெள்ளுயிரா கவல்லா, மெய்யிடை நல்லதோர் சாந்தமும் தந்து, அதற்கு மேலே உடம்பிலே பூசிக்கொள்ளுவதற்காக சாந்து நல்ல பரிமளத்தோட கூடின நறுமணத்தோட கூடின சாந்து, அந்த சாந்தையும் எம்பெருமான் எங்களுக்கு கொடுத்தான். எதை போலன்னா அக்காலத்திலே கூனியானவள் கண்ணபிரானுக்கு கொடுத்தாள், கண்ணபிரானோ பலராமனோ கம்சனாலே அழைக்கப்பட்டார்கள் பெரிய விற்பெரு விழா, என்ன தனுர் யாகத்துக்கு மருமகன்கள் ரெண்டு பேரும் வர வேண்டும் என்கிற காரணத்தினாலே அக்ரூரனை தேரோட்டியை அனுப்பினான் கம்சன். அந்த தேரிலே ஏறிக்கொண்டு கண்ணபிரானோ பலராமனோ மதுரா நகரத்திற்கு கோகுலத்தில் இருந்து வந்து சேர்ந்தார்கள். கோகுலத்துக்கு இருந்து வந்து மதுரா நகரத்திலே உள்ளே நுழைந்த உடனே கண்ணபிரான் அக்ரூரனை பார்த்து தெரிவித்தான், நீ தேரை எடுத்துட்டு நேர போ, நாங்க ஊரெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரோம், ஊரை சுத்தி பார்க்கணும்னா இந்த தேர்ல போக முடியாது, நடந்துட்டுதான் போக வேண்டும், அதனால நாங்க ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம், நீ நேராக தேரை ஓட்டி கொண்டு போவாயாக என்று கண்ணன் எம்பெருமான் அக்ரூரனை பார்த்து தெரிவித்தான். தெரிவித்த பிற்பாடு நேர போனா மாலாக்காரருடைய கிரகத்திலே மாலையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எம்பெருமான் மாலையை அணிந்து கொண்டான். அதற்கு மேலே வண்ணானிடத்துல இந்த கம்சனுக்கு வஸ்திரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வண்ணானிடத்திலே துணியை பெற்றுக் கொண்டான், அதை அணிந்து கொண்டான், வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அணிந்து கொண்டான். அதற்கு மேலே கூனியினிடத்திலே வந்து சேர்ந்தான். இப்படி எல்லாமே கடந்தான். அதனால எப்படி பண்ணினான், கோகுலத்துல அலங்கரித்து கொண்டு மதுரா நகரத்திற்கு வர வேண்டிதானே, எதனாலே மதுரைக்கு வந்த பிற்பாடு இப்படி எம்பெருமான் எல்லாத்தையும் கடனாக வாங்கி அணிந்து கொள்ளுகிறான் என்னால், இதற்கு அபிப்பிராயம் என்ன? என்னால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதற்கு சமாதானம் பதில் தெரிவித்தார்கள், கோகுலத்துல எல்லாம் இடையர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இடக்கை வழக்கையே தெரியாது, அதனால அங்க அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா இதுவோ மதுரா நகரம், நகரத்துக்கு இந்த வேஷத்தோட போலாமா, அதுக்கு தகுந்தபடி அலங்காரங்கள் செய்வித்துக் கொண்டு போக வேண்டாமோ, நன்னா டிரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாமோ, இது பெரிய நகரம்னா சிட்டின்னா அதனாலே நன்றாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே கண்ணன் எம்பெருமான் அலங்கரித்துக் கொண்டான். அப்பொழுதுதான் கூனியை தேடி வந்தான். கூனியின் இடத்திலே சுகந்தமே தத் ராஜார்கம் ருச்சிரம் ருச்சிரானனே அவயோர்காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம் என்ன சாந்தை அவளிடத்திலே அபேட்சித்தான் கண்ணன் எம்பெருமான். அவள் பார்த்த இவா என்னவோ இடைக்குலத்திலேருந்து இந்த கண்ணனும் பலராமனும் வந்திருக்கா, இவர்களுக்கெல்லாம் சாணியனுடைய வாசனை வேணா தெரியும், இவர்களுக்கு எங்கேயாவது சாந்தின் நறுமணம் தெரியுமோ, அதெல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு நினைச்சு அவள் முதல்ல ஒரு ஆக்கணான சாந்தை கொடுத்தாள். ஆக்கணான சாந்துன்னா அதற்கு இயற்கையிலேயே நறுமணம் கிடையாது, இயற்கையிலேயே நறுமணம் இல்லாமல் இருக்கக்கூடிய சாந்துக்கு செயற்கை திரவியங்கள் ஆர்டிபிஷியலா சில எசன்ஸ் எல்லாம் விட்டு அதை சாந்தாக நறுமணத்தோட கூடின சாந்தாக ஆக்கி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சாந்தை சுகந்தத்தை கொடுத்தாள். சுகந்தமேத திராஜார்கம் உடனே கண்ணபிரான் தெரிவித்தான்,
சாந்தி கேட்டா நல்ல சாந்தை கொடுக்க கூடாதோ, இதனோ ஆக்கணான சாந்தை கொடுக்கிறாயே, நல்ல சாந்தை கொடு என்று கூணியினிடத்துல கண்ணபிரான் தெரிவித்தான். சொன்ன உடனே இதை கேட்டா அந்த கூணி, அவளுக்கு ஆச்சரியம், என்னடா அது, இவர்களுக்கு சாந்தின் நறுமணம்லாம் தெரியாதுன்னு நினைத்து கொண்டிருந்தோம், ஆனா தெரிந்து கொண்டார்களே அப்படின்னு நினைத்து அடுத்தபடியாக கம்சனுக்கு இடக்கூடிய ஒரு சாந்தை எடுத்து கொடுத்தாள். உடனே கண்ணபிரான் தெரிவித்தார், ராஜார்கம் அது அகங்காரிகள் துர்மானியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய சாந்து, அதுவும் எனக்கு வேண்டாம், இயற்கையாக இருக்கக்கூடிய சாந்தை நீ கொடுப்பாயாக, எப்படி இருக்க வேண்டும் என்னால் பார்ப்பதற்கும் அழகாக இருக்க வேண்டும், அதற்கு மேலே நல்ல நறுமணத்தோடையும் கூடி இருக்க வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு சாந்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். சுகந்தமேதத் ராஜார்கம் ருச்சிரம் ருச்சிரானனே அவயோர்காத்திர சதிருஷம், அதற்கு மேலே எங்களுடைய திருமேனிக்கு தகுந்தபடி நீ சாந்தை கொடுப்பாயாக. எங்களுடைய உடம்பு எப்படி இருக்கு, பலராமன் அண்ணா இருக்கார், அவர் அண்ணா பௌர்ணமியை போல வெள்ள வெளியர்னு இருக்கார், நானும் அமாவாசையை போல கருப்பா இருக்கேன், அதனால எங்களுடைய உடம்புக்கு தகுந்தபடி நல்ல நறுமணத்தோடையும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாந்தை கொடுப்பாயாக என்று கண்ணனன் பெருமான் கூணியை பார்த்து அக்காலத்திலே தெரிவித்தான். அவள் அப்பதான் இந்த கண்ணனன் பெருமான ஆதரத்தோட பார்த்தா, என்னடாது எந்த சாந்தை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்றான்னு ஆதரத்தோட பார்த்தாள், முகத்திலே ஈடுபட்டாள். அப்பொழுது கண்ணன் எம்பெருமான் தெரிவித்தான், இப்படி ஆதரத்தோட என்னை நீ பார்க்கிறாயே, அந்த ஆதரத்தோடே கூடின நீ ஒரு சாந்தை கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்க கடைசியாக அந்த சாந்தை கூணி கொடுத்தாள். அதை எம்பெருமான் விசேஷமாக திருமேனியிலே அணிந்து கொண்டான், அதை பூசிக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் விருத்தாந்தம். அதைத்தான் இவ்விடத்திலே காட்டினார். எப்படி கண்ணபிரானுக்கு அக்காலத்திலே கூணி கொடுத்தாளோ அதே போல எம்பெருமான் ஐஸ்வர்யாத்திகள் இப்பொழுது தெரிவிக்கிறார்கள், எங்களுக்கு விசேஷமான ஒரு சாந்தை கொடுத்தான், மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து நல்லதோர் சாந்தை கொடுத்தான் என்று தெரிவிக்கிறார்கள் ஐஸ்வர்யாத்திகள். சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிரா கவல்லா, என்னை என்னால் நாங்கள் எப்படி இருந்தோம், நாங்கள் பெரிய கலவன்னா பண்ணினோம், பெரிய திருட்டை பண்ணினோமே, என்ன திருட்டுன்னா ஆத்மாபகாரத்தை பண்ணினோம். எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா அடிமைப்பட்டது, ஆனா நாங்கள்லாம் அனாதிகாலமாக எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம் என்னால் நாங்கள் யாருக்கும் அடிமையல்ல என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அதனால சோரேன ஆத்மாபகாரினா கிம்தேன கிருதம் பாபம், சோரேன ஆத்மாபகாரினா என்ன ஆத்மாபகாரம்னு சொல்லக்கூடியதுதான், அதாவது நான் ஸ்வதந்திரன் ஸ்வதந்திரன் என்று நினைக்கக்கூடியதுதான் பெரிய திருட்டு, அந்த திருட்டை நாங்கள் பண்ணினோம், அப்பேற்பட்ட எங்களை எம்பெருமான் பண்ணின காரியம் என்ன, என்னால் என்னை வெள்ளுயிராக்கவல்ல பரிசுத்தர்களாக ஆக்கினான். எப்படி ஆக்கிவிட்டான்னா ஐஸ்வர்யாத்திகளா முன்பொரு காலத்தில நாங்கள் தான் திரிந்தோமா என்ன எல்லோரும் சந்தேகிக்கும்படியாக ஆக்கினான், கிடையவே கிடையாதுன்னா இவா போய் ஐஸ்வர்யாத்தியா இருந்தாளா, கிடையவே கிடையாது, இவர்கள் எக்காலத்திலேயும் பகவத் சரணார்த்திகள் என்று எல்லோரும் தெரிவிக்கும்படியாக எங்களை பரிசுத்தனாக ஆக்கினான், என்னை வெள்ளுயிரா கவல்லா என்று தெரிவித்து பையுடையினாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. அவர்கள் மங்களாசாசனம் திருப்பல்லாண்டு பாட வேண்டிய பிரகாரம் என்ன அதை தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். பையுடையினாக எம்பெருமான் அவன் ஆதிசேஷனிலே சயனித்திருக்கிறான், திருவனந்தாழ்வானாகிற படுக்கை, அந்த படுக்கையிலே மிகவும் அழகாக சயனித்திருக்கிறான், தகட்டில் அழுத்தின மாணிக்கம் போலே எம்பெருமான் பிரகாசிக்கிறான், அந்த அழகு அது நித்தியமாக செல்ல வேணும், அதற்கு மேலே நாகா பகைக்கொடியானுக்கு அந்த பணாமண்டலங்களோட கூடின ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் இருக்கானே பாம்பு இருக்கானே, அந்த நாகத்துக்கு பகையாக இருக்கக்கூடியவன் அவன்தான் கருடன், பகை கொடியான், அந்த கருடனை தன்னுடைய கொடியிலே கொண்டிருக்கிறான் எம்பெருமான், கருடத்வஜனாக இருக்கிறான் பகை கொடியான், அவனுடைய இந்த சக்தி விசேஷம் இருக்கிறதே இந்த சக்திக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. எம்பெருமானிடத்துல ஐஸ்வர்யம் வேணும்னு நாங்கள் பிரார்த்தித்து வந்தோம், ஆனா எம்பெருமான் எங்களுக்கு முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்தான், ஐஸ்வர்யத்தை கொடுத்து எங்களை தனக்கு எழுதி கொண்டான், தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டான், இந்த சக்தி விசேஷம் இருக்கு, இந்த சக்தி விசேஷத்துக்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று பல்லாண்டு பாட வேண்டும் என்னும்படியாக ஐஸ்வர்யார்த்திகளை முதல்ல ஐந்தாவது பாசுரத்திலே அழைத்தார். ஐஸ்வர்யார்த்திகளும் தங்களுடைய அபேட்சிதத்தை தெரிவித்துக் கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள் என்பதை 8 பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே கடைசியாக 11 பாசுரத்திலே அவர்கள் பல்லாண்டு பாடக்கூடிய பிரகாரத்தை தெரிவிக்கிறார்.
கல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போலா திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே.
என்ன கடைசியிலே அந்த ஐஸ்வர்யார்த்திகளை முதல்ல அழைத்தார், அண்டக்குலத்திலே அழைத்தார். நெய்யிட நல்லதோர் சோறிலே அந்த ஐஸ்வர்யார்த்திகள் சங்கதராக ஆனார்கள், அதாவது பெரியாழ்வாருடைய கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் பல்லாண்டு பாடக்கூடிய பிரகாரத்தை இந்த 11 பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அல்வழக்கொன்னுமில்லா, அல்வழக்கு கெட்ட வழக்கு ஒன்றும் கிடையாது. லோகத்திலே எத்தனையோ கெட்ட வழக்குகளை நாம் பார்க்கிறோம். தேகமே ஆத்மா அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோமே, அது கெட்ட வழக்கு. அதே போல ஆத்மா சுதந்திரன்னு நினைக்கிறோமே, அதுவும் கெட்ட வழக்கு. தேவதாந்தரங்களுக்கு பரத்துவம் உண்டு, எம்பெருமான் அதே போல மற்ற தேவதைகள் எல்லோரும் சமம் என்று நினைக்கிறோமே, அதுவும் கெட்ட வழக்கு. அதற்கு மேலே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி அவனிடத்திலே வேறு பிரயோஜனத்தை பலத்தை அபேட்சிக்கிறோமே, அதுவும் கெட்ட வழக்கு. இந்த கெட்ட வழக்கெல்லாம் ஒன்னும் இல்லாதவர்கள். அப்ப நல்வழக்கு எது என்னால், அல்வழக்கு ஒன்னும் இல்லா நல்வழக்கு எதுன்னா எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவது. சேஷிக்கு அதாவது தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவது மங்களாசாசனம் பண்ணுவது இருக்கிறதே, அதுதான் உயர்ந்த வழக்கு. அந்த வழக்கோடே கூடினவர்கள் யார் என்னால், அவர்கள்தான் திருக்கோட்டியூரிலே இருக்கக்கூடியவர்கள். அணிகோட்டியர்கோன், திருக்கோட்டியூர்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம் அது சம்சார பூமிக்கே ஆவரணமாக இருக்கக்கூடியது. அவ்விடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்னால், எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள். எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். அந்த கூட்டத்துக்கு கோன் என்னால் சுவாமி தலைவராக இருக்கக்கூடியவர் யார் என்னால், அவர்தான் செல்வ நம்பி. அபிமான துங்கன் செல்வனைப் போலா, மிகுந்த அபிமானத்தோட கூடியிருக்கிறார். என்ன அபிமானம் சுவாமி, அபிமானம் என்பது உயர்ந்ததா? அகங்கார மமகாரங்கள் தியாஜ்யம், ஒரு காலத்திலேயும் கர்வம் கூடாது என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே. அப்படி இருக்கிறச்ச அபிமான துங்கன் செல்வன் என்று செல்வ நம்பியை கொண்டாடுகிறாரே பெரியாழ்வார் இவ்விடத்திலே. அப்போ அபிமானம் அது தியாஜ்யமா அல்லது உபாதேயமா என்று கேள்வி. எது தியாஜ்யம் என்னால், கர்ம நிபந்தனமாக வரக்கூடிய அபிமானம் இருக்கிறதே அது தியாஜ்யம். ஆனா இவருக்கு எப்பேற்பட்ட அபிமானம் இருக்கிறது என்னால், தாசோகம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு அடிமை, எம்பெருமானுடைய அடியார்களுக்கு அடிமை, பாகவதர்களுக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய அபிமானம் அது வைஷ்ணவ அபிமானம். அது மிகவும் உபாதேயம், அது மிகவும் உயர்ந்தது, அது கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த அபிமானத்தோட கூடினவர் செல்வ நம்பி. அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். அந்த செல்வ நம்பி மிகுந்த ஐஸ்வர்யத்தோட கூடியிருக்கிறார். என்ன ஐஸ்வர்யம்னா கைங்கரிய ஸ்ரீயாகிற ஐஸ்வர்யம். எப்படி அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு லக்ஷ்மணன் எல்லா விதமான கைங்கரியங்களையும் எம்பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுக்கு பண்ணினானோ, அதை போலே கைங்கரியஸ்ரீயோட கூடியிருக்கிறார். எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார், பல்லாண்டு பாடுகிறார், தலைவராக இருக்கிறார். அதுதான் அவருக்கு உண்டான ஸ்ரீமத்துவம், ஐஸ்வர்யம். அந்த செல்வனைப் போலே திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். ஆம் எல்லோரும் யாருக்கு அடிமைன்னா, நமக்கு மிதுன சேஷத்துவம் தான் சொரூபம். மிதுனம், மிதுனம்னா இரண்டு பேர்கள், ஆங்கிலத்துல கப்புல்னு சொல்றோமே அதற்குத்தான் மிதுனம் என்ன பெயர். திருவுக்கும் மாலுக்கும் நாம் அடிமைப்பட்டவர்கள், அதாவது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நாம் சேஷப்பட்டவர்கள். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். நானும் ஐஸ்வர்யார்த்தி சொல்லுகிறான் இவ்விடத்திலே, நானும் உனக்கு பழவடியேன். அந்த செல்வவேம்பியைப் போலே காலம் காலமாக உனக்கு சேஷப்பட்டவன் என்ன ஐஸ்வர்யார்த்தி தெரிவிக்கிறான். பழவடியேன் இதை எப்படி இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்னால், திருமந்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டார்கள். அதை மேலே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். நல்வகையால் நமோ நாராயணாவென்னு, நான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடிமை, அவனுக்கே உரியவன், எனக்கு நான் உரியவன் அல்லேன் என்பதை திருமந்திரத்திலிருந்து அதாவது இரகசிய திரயத்திலிருந்து இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதைத்தான் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பல பரவி, அவனுடைய நாமங்களையெல்லாம் பல பரவி வாயினாலே சொன்னார்கள். கீழே இவர்களை அழைக்கும் காலத்திலே ஆயிர நாமம் சொல்லி வந்தடி தொழுது ஆயிர நாமம் சொல்லி என்ன அண்டக்குலத்து பாசுரத்திலே பெரியாழ்வார் ஐஸ்வர்யார்த்திகளை அழைத்தார். அதற்கு அனுகுணமாக இந்த ஐஸ்வர்யார்த்திகள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் திருப்பல்லாண்டு பாடும் காலத்திலே எம்பெருமானுடைய திருநாமத்தை வாயினாலே சொல்லுகிறார்கள். நமோ நாரணாவென்னு நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே, பல்வகையாலும் பவித்திரனாக இருக்கிறான், பரிசுத்தனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். எதனாலே பரிசுத்தனாக இருக்கிறான் என்னால் பிரயோஜனாந்தர பரனான என்னுடைய அசுத்தியை போக்கினான். எதனால எனக்கு அசுத்தி இருந்தது என்னால் எம்பெருமானிடத்துல வேண்டாத ஐஸ்வர்யத்தை பிரார்த்தித்தேன், எத்தனையோ இதர பிரயோஜனங்களை பிரார்த்தித்தேன், அதனால எனக்கு அசுத்தி இருந்தது, அந்த அசுத்தியை போக்கினான். அதற்கு மேலே அகங்காரம் அமகாரமாகிற அசுத்தி என்னிடத்திலே இருந்தது, அதையும் எம்பெருமான் போக்கினான். அதற்கு மேலே எத்தனையோ பேருக்கு நான் அடிமை, பிறர்க்கு சேஷப்பட்டவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், மாதாவுக்கு அடிமைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பிதாவுக்கு அடிமைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், தேவதாந்தரங்கள் இதர தேவதைகளுக்கு அடிமை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், அது எல்லாவற்றையும் போக்கினான். இதனாலே ஏற்பட்ட அசுத்தி அதையெல்லாம் போக்கி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே, உன்னை பல்லாண்டு கூற கடவேன் இவ்விடத்திலே தெரிவித்த இடத்திலே என்ன ஒரே ஒரு விசேஷம் என்னால் இவர்களை அழைத்தார், இவர்கள் சங்கத்தராக ஆனார்கள், அதாவது ஐஸ்வர்யார்த்திகள் சங்கத்தராக ஆனார்கள். சங்கத்தராக ஆகக்கூடிய காலத்திலே அதாவது எட்டாம் பாசுரத்திலேயும் அதே போல பதினோராவது பாசுரத்திலேயும் கூறுவனே கூறுவனேன்னு பெரியாழ்வார் திருப்பல்லாண்டிலே தெரிவித்திருக்கிறார். மத்த ரெண்டு அதிகாரிகள் அதாவது பகவத் சரணார்த்திகள் என்ன அதே போல கைவல்யார்த்திகள் என்ன அவர்கள் ரெண்டு பேரும் சங்கத்தராகும் காலத்திலே அவர்கள் பிரயோகிக்கும் காலத்திலே என்ன தெரிவித்தார் என்னால் கூறுதுமே கூறுதுமே என்ன பகுவச்சன பிரயோகம் பண்ணினார். ஆனால் இப்பொழுது இவ்விடத்திலே கூறுவனே என்ன ஏக வச்சனத்திலே தெரிவிக்கிறார். எதனாலே இப்படி சொல்றார் என்னால் பகவத் சரணார்த்திகள் அதே போல கைவல்யார்த்திகள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறார்கள் என்னால் மிகவும் பரிச்சின்னமாக இருக்கிறார்கள், அளவுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோஷ்டி அது மிகவும் குறைவு. ஆனா எந்த கோஷ்டி மிகவும் அபரிச்சின்னமாக இருக்கிறது என்னால் அளவிட முடியாதபடி இருக்கக்கூடிய கோஷ்டி எது என்று சொன்னால் அதுதான் ஐஸ்வர்யார்த்திகளினுடைய கோஷ்டி. இந்த ஐஸ்வர்யார்த்திகளுடைய கோஷ்டியை தெரிவிக்கும் காலத்திலே ஊருக்கு ஒருத்தன் என்கிற கிரமணத்தில எல்லோரையும் சொல்ல முடியாது, வார்த்தை சொல்லும் காலத்திலே நிறைய பேர் இருந்தான்னா ஊருக்கு ஒருத்தனை நியமித்து அவனிடத்திலே வார்த்தை எருளி செய்வர்கள். அதப்போலே இவ்விடத்திலே பெரியாழ்வார் ஊருக்கு ஒருத்தன் என்கிற கிரமத்திலே கூறுவனே கூறுவனே என்ன தெரிவித்து ஐஸ்வர்யார்த்திகளை அழைக்கிறார். ஆக மூணு அதிகாரிகள்னு பார்த்தோம். இந்த திருப்பல்லாண்டிலே நாம் அனுபவித்த விஷயம் என்ன என்னால் முதல் ரெண்டு பாசுரத்திலே பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். அதற்கு மேலே மும்மூணு ஒன்பது பாசுரங்கள், அந்த ஒன்பது பாசுரங்கள்ல மூணு விதமான அதிகாரிகள் பகவத் சரணார்த்திகள் என்ன கைவல்யார்த்திகள் என்ன ஐஸ்வர்யார்த்திகள் என்ன மூணு பேரையும் ஒரு மதுர் பாசுரத்திலே அழைத்தார். மற்றொரு பாசுரத்திலே அவர்கள் சங்கதராக ஆனார்கள். கடைசியாக அவர்கள் எம்பெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாடினார்கள் என்று நாம் பார்த்தோம். அதற்கு மேலே கடைசியாக ஒரு பாசுரத்திலே பலஸ்ருதியை தெரிவித்து தலை கட்டுகிறார் இந்த திருப்பல்லாண்டை. அந்த திருப்பல்லாண்டை நாமும் அனுபவித்து பெரியாழ்வாருடைய திருவடிகளே புகழ் என்று இருந்து எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளிலே கைங்கரியத்தை பிரார்த்தித்து நாமும் சித்தி பெறுவோமாக.